இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பந்தியில எல்லாரும் கலந்துக்க போறோம். அதனால அந்த பந்திக்கு ஆயத்தமா இருக்கும்படி ஒரு செய்தியை நம்ம கேட்க போறோம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஒரு தொடர்ந்து சீரியஸா செய்யணும்னு யோசிச்சிருக்கிறேன். மாதத்தில் முதல் வாரத்துல இந்த கம்யூனியனை குறித்த ஒரு செய்தி நமக்கு கிடைக்கலாம். அது சில மாதங்கள் கூட போகலாம். அது ஆண்டவருடைய பந்திக்கு நம்மள ஆயத்தமா இருக்கும்படி உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நான் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு பார்ப்போம். ஏன் நம்ம கம்யூனியனை மாதத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதில் பார்ட்டிசிபேட் பண்றோம்? ஏன் மாதத்தில் ஒரு வாட்டி செய்கிறோம்? ஒரு நபர் வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வாக்குவாதம் பண்ணாரு. நம்ம நீங்க வாரத்துல ஒவ்வொரு வாரமும் நீங்க வைக்கணும். ஏன் நீங்க வைக்கிறது இல்லை? அது வைக்காது, ரொம்ப தவறு அப்படி இப்படின்னு ரொம்ப தீவிரமாக வாதம் பண்ணாரு. ஏன் நம்ம வாரம் வாரம் செய்யறது இல்லை? சில பேர் வந்து குவார்ட்டர்லியா செய்வாங்க, சரிங்களா? அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட வைப்பாங்க கம்யூனியன். சில பேர் 6 மாசத்துக்கு கூட ஒரு டைம் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, பல விதங்கள்ல பல பிரிவுகள்ல அப்படி இருக்கு. ஏன் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை செய்யறோம்? ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேதத்தில் எங்கேயுமே வேதம் வந்து அதனோட ஃப்ரீக்வன்சி, அது எப்போ செய்யணும், வாரத்தில் ஒரு தடவையா மாசத்தில் ஒரு தடவையான்றத எங்கேயுமே தெளிவாக கட்டளையிடவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எங்கேயுமே அந்த கட்டளை இல்லை. என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அதை தான் சொன்னார். அந்த ஃப்ரீக்வன்சி அவர் சொல்லலை எப்பப்போ செய்யணும்னு. போல போஸ்ட்ல 1 கொரிந்தியர் 26 படிக்கும் போது, நீங்கள் as often as you drink, பானம் பண்ணும் போது எல்லாம் பானம் பண்ணும் போது எல்லாம் எப்ப பண்றீங்கன்றது அவர் சொல்லல, பாருங்களேன். as often as you drink, frequency எங்கேயுமே பண்ணல. சர்ச் கூடுறது வந்து வாரத்தில் முதலாவது நாள் கூடணும், ரெகுலரா கூடணும்னு சொல்லி இருக்கிற தேவன், ஏன் காணிக்கை எடுக்கிறது கூட வாரத்தில் ஒரு தடவை நீங்க எடுத்து வைங்கன்னு சொல்லி இருக்கிற தேவன் வந்து தெளிவாக கம்யூனியன் எல்லா வாரத்திலையும் செய்யணும் இல்ல மாதத்துல செய்யணும்ன்ற ஃப்ரீக்வன்சியை பத்தி தெளிவான இது இல்லை. ஆனா நம்ம வந்து அப்படி இல்லாத போது நம்ம ஒரு ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்றோம், ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றோம். என்ன கொள்கை? கம்யூனியன் நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, தேவன் நியமித்த தேவன் திட்டமிட்ட நன்மைகளை நாம் ஒரு சில இடைவேளையில தொடர்ந்து பெறணும். அது தேவன் எப்படி அதை அதனோட நன்மைகள் நமக்கு எப்படி கிடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அதை வந்து சில இன்டர்வெல்ல நம்ம பெறணும். அதை எப்படி பெறணும் அப்படின்னா, ஒரு விதத்தில் அனாவசியமாக அதை ஒரு பொதுவான காரியமாக, ஒரு ஆர்டினரி ஒரு சாதனமாக ஒரு மாத்திடக்கூடாது. ஒரு ரெகுலரா ஒரு சர்ச் கூடும்போது ஒரு கம்யூனியன் ரெகுலராக தொடர்ந்து செய்யறதுனால அது ஒரு சாதாரண காரியமாக அதை மாத்திடக்கூடாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு விசேஷ ஆராதனைக்குரிய ஒரு காரியமாக மாத்திடக்கூடாது. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ஒன்னு சாதாரண விஷயமா கம்யூனியன் போயிடக்கூடாது, ரெண்டாவது அது ரொம்ப எல்லாத்துல விட உயர்ந்த ஒரு ஆராதனைக்குரிய எல்லாரும் அந்த கத்தோலிக்ல வணக்கம் பண்ற மாதிரி பிரெட்டையும் அதையும் பார்த்து அப்படி அதை மாத்திடக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரைட்டுக்கும் போயிடக்கூடாது லெப்டுக்கும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் நம்ம செய்யக்கூடாது. சில பேர் வந்து 3 மாதத்துக்கு 1 தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, தேவன் ஒரு சில இன்டர்வெல்ல பெறணுன்ற நன்மைகளை அவங்க பெறாம போயிடுறாங்க. அது ரொம்ப அக்கேஷனலா 3 மாசத்துக்கு 1 தடவை செய்யறதுனால ரொம்ப ரொம்ப ஆடம்பரமும் ரொம்ப விசேஷ கூட்டமும் ரொம்ப சடங்கும் ஒரு மூட நம்பிக்கையான ஒரு ஆராதனையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அது ஏற்படுத்தி விடுகிறது. பாருங்களேன், 3 மாசத்துக்கு 1 தடவை தான் எங்களுக்கு கம்யூனியன், ஏன் ரொம்ப விசேஷம்ன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு நம்பிக்கைகளை அது ஏற்படுத்தி விடும். ரொம்ப அப்படி 3 மாசத்துக்கு 1 தடவை ரொம்ப விசேஷமா ஒரு பண்டிகை மாதிரி செஞ்சோம் அப்படி அதை போயிடக்கூடாது அந்த எக்ஸ்ட்ரீம்ல. இன்னொன்னு, வாரம் வாரம் செஞ்சோம்னா சில பேர் வந்து எப்பப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் கம்யூனியன் எடுத்துட்டு போனோம், கூட வரும்போதே பிரெட்டும் திராட்சை எடுத்துட்டு வருவாங்க. வாரத்துல 2 வாரம் கூட செய்யலாம். as often as you meet-ன்ற மாதிரி எப்பெல்லாம் மீட் பண்றோம் போது என்ன ஆயிடுது, ரொம்ப சாதாரண பொதுவான காரியமாக மாறி போய் விடுகிறது. அதையும் நம்ம விடக்கூடாது. பொதுவான காரியமாக ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி, ஒரு ஆயத்தமும் இல்லாம தியானம் இல்லாம ஒரு சடங்கு மாதிரி அதை செஞ்சு விடக்கூடாது, ரெண்டுக்கும் போயிடக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்யறோம், மாதத்தில் ஒரு நாள் அதை நம்ம செய்யறோம். சில பேர் ஆர்கி பண்ணலாம், இது சடங்கா சாதாரணமா காரியமா போயிறதுக்கு காரணம் வந்து கம்யூனியன்ல ப்ராப்ளம்ல, உங்க இருதயத்துல தான் ப்ராப்ளம், நீங்க சரியில்லை அப்படின்னு ஆர்கி பண்ணலாம். ஸ்பர்ஜன் வார வாரம் வச்சிருந்தார் அப்படி சில பேர் ஆர்கி பண்ணலாம். ஆனா நம்ம சபை இருக்கிற நிலைமையை வைத்து, நம்முடைய பழக்கங்களை வைத்து, நம்முடைய வளர்ச்சி நிலையை வைத்து, ஒரு பக்கம் அதை சாதாரணமாக மாற்றிடக்கூடாது, இன்னொரு பக்கம் அதை விசேஷ ஆராதனையாக மாற்றிடக்கூடாது என்பதற்காக, ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது என்பதற்காக நாம் மாதத்தில் ஒரு தடவை வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணி அதை செஞ்சுட்டு வரோம். அது கல்வெட்டாக எழுதப்படவில்லை. ஒருவேளை ஆண்டவர் கம்யூனிட்டி டைம்லாம் நம்மளை சந்திச்சு ரொம்ப நீங்கள்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு உங்கள் காதலியும் வாயிலையும் எல்லாம் பக்தி பொழிந்து வழியும் போது, கூட்டம் கூட்டமாக கூடணும் ஐக்கியெல்லாம் பொழிந்து வளரும் போது, தேவ ஆவி நம்ம பாண்ட மாதிரி ரொம்ப விசேஷமாக நமக்கு பிரசன்னத்தில் இருக்கும்போது, ரொம்ப வல்லமையாக ஆண்டவருடைய வல்லமை கிரியை நடக்கும்போது என் வாரத்தில் கூட நம்ம செய்யலாம் இல்லைங்களா. ஆனால் அது சாதாரணமாக இந்த நிலையில் நம்ம மாற்றத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் வச்சிருக்கோம். அதை பத்தி ஒரு தெளிவு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன் நம்ம மாதத்தில் ஒரு வேலை செய்யறோம், அதை நம்ம நினைச்சிருந்தனால். ஒருவேளை ஆண்டவர் வந்து திடீர்னு நமக்கு வந்து அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானுடைய அருள் அதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா வாரத்தில் கூட செய்யலாம், கல்வெட்டாக எழுதலை, இது ரூல் இல்லை. ஆனா மாதத்தில் ஒரு தடவை செஞ்சாலும் நான் கவனிக்கிறது, ஒருவேளை நீங்களும் கவனிக்கலாம், அதை வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இல்லை. ஒரு காரியத்தை நல்லா செய்யணுன்றதுக்காக ஒரு காரியத்தில் நம்ம சரியாக செஞ்சுட்டு இல்லைன்றத நான் உணர்றேன். அதனால அதில் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கலாம். என்ன, நம்ம வேத வசனத்தை முறையாக பிரசங்கம் பண்ணணுன்றதை குறித்து ரொம்ப வைராக்கியமாக செஞ்சுட்டு வரோம். அதை தான் செஞ்சுட்டு வாரம் வாரம் செஞ்சுட்டு வரும்போது வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா, கம்யூனியன் கொடுக்கறது முக்கியமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறது கரெக்ட் இல்லை. கம்பேர் பண்ணுறது, ஏன்னா ரெண்டுமே கிருபையின் சாதனங்கள், கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் வேதத்தை எடுத்து பார்க்கும்போது எது முதலிடம் வகிக்குது, வேதம் பிரசங்கம் முதலிடம் வகிக்குதா இல்லை கம்யூனியன் முதலிடம் வகிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனம் ரொம்ப வலியுறுத்துறது வேத வசனம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான். அதுதான் கிருபையின் சாதனமாக விசேஷமாக கருதப்படுகிறது பார்க்கலாம். ஆனால் கம்யூனியனும் முக்கியம்தான், அது ரொம்ப முக்கியமா. அதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி வசன வசனமாக புத்தக புத்தகமாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வருவதனால் சில நேரங்களில் கம்யூனியன் நமக்கு மத்தியில் அதனோட ஃபோக்கஸை இழந்து போகிறது இல்லைங்களா. அது இருக்க வேண்டிய கவனம் இருக்கிறது இல்லை, அது இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை இருக்கிறது இல்லை, ஆயத்தம் இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் சில பேர் கம்யூனியன் கூட தெரியாமல் கூட அந்த வாரத்தில் வந்திருக்கலாம், மறந்து கூட வந்திருக்கலாம். சில நேரத்தில் எனக்கு கூட அப்படி ஆயிருக்கு, அது ரொம்ப தவறு. அதை சரி செய்து கொள்ளணும், அதை சரி செய்து கொள்ளணும். நானே அது நான் அது அதில் போராடி இருக்கிறேன். நான் அது போராடி பாஸ்டர் பாலாகிட்ட பேசியிருக்கும் போது சில இது நான் முழு யோசித்து என்ன பண்ணியிருக்கிறேன், இனிமேல் வாரத்தில் முதலாவது வாரத்தில் கம்யூனியன் வாரத்தில் கம்யூனியன் சர்வீஸாக அது இருக்கும். அங்கே இருக்கிற பாட்டுங்க கம்யூனியனை குறித்து இருக்கும், அங்கே இருக்கிற தியானம் கம்யூனியனை குறித்து இருக்கும், அங்கே இருக்கிற பிரசங்கம் அன்னைக்கு கம்யூனியனுக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு இருக்கும். அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ தட்ஸ் தி சேஞ்ச். சில நேரங்களில் நம்ம முறையாக வேதத்தை பார்த்துட்டு வரும்போது அடுத்த வர பேசேஜ் கம்யூனியன் கேட்டுறதா இருந்தால் அதை தொடர்ந்து படிச்சுட்டு போகலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஏழு வாரத்துக்கு நான் யோசிச்சிருக்கிற ஒரு சீரீஸாக எடுக்கணும்னு, ஏழு வாரம்னா ஏழு மாதம் வரும், வாரத்தில் முதலாவது வாரம். ஓகே, நம்ம இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரப்போகிறோம். இன்னைக்கு கம்யூனியனுக்கு எடுத்த தியானம் என்ன, அதான் முகவரியாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஒரு மாற்றம். ஸோ டுடே இஸ் அ கம்யூனியன் சர்வீஸ். அடுத்த வாட்டி எல்லாம் சண்டே இந்த ஃபர்ஸ்ட் வாரம் வரும்போது பாட்டுங்கள்லாம் கூட வி ஷுட் ஹாவ் த கம்யூனியன் சாங், அதை நம்ம பார்த்து நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, இன்னும் கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம ரெண்டு காரியத்தை செய்யணும். ஆண்டவருடைய பந்தியில் கலந்துக்கும் போது ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நினைவு கூறணும் செய்யணும் இல்லைங்களா. மூளைக்கும் வேலை இருக்கு, கை காலுக்கும் வேலை இருக்கு. செய்யணும் ஒரு காரியத்தை, ஏதோ தானோ செய்யறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா, எடுத்து அப்பத்தை வாயில போட்டு குடிச்சிட்டு போயிருது நல்லது, ரொம்ப ஈஸி. ஆனா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு, எப்படி செய்யணும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதுதான் நமக்கு கஷ்டம், அதுதான் நமக்கு கஷ்டம். ஏன்னா யோசிக்கிறதே நமக்கு பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா. என்ன அப்படி செய்யணும், ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த நேரத்தில் நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம மைண்டில் தான் வேதத்தின் சத்தியங்களை படிச்சுட்டே போகும்போது நம்ம மைண்டே ஒரு லைப்ரரி மாதிரி, டிராயர் மாதிரி மாறிப்போகுது. என்ன சில நேரங்களில் எங்கேயோ படித்து போய் அது ஸ்டோர் ஆகிருக்கும். திடீர்னு வாழ்க்கை சூழ்நிலை வரும்போது அந்த டிராயர்லேருந்து எடுத்து டைரியிலேருந்து எடுத்து அது நமக்கு பயனாக வரும். அதான் வேத சத்திய தொடர்ந்து படிச்சுட்டு போறவுடைய நன்மை. எங்கேயோ இருந்து ஒரு வசனம் வரும், எப்போ படிச்சிருப்போம், திடீர்னு வந்துடாது. ஆவியானவர் அப்படி வந்து ஓத மாட்டார், பேய் தான் அப்படி வந்து ஓதும். ஆவியானவர் அப்படி வசன நம்ம பொதுவான சாதனைகளை தான் அவர் பயன்படுத்துறது. அப்படி பண்ணும்போது நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது ஆண்டவர் நினைவு கூறணும் போது நம்ம பேக் டிராயரை பார்த்து நம்ம டைரி எல்லாம் டைரி சில பேர் எழுதி வைக்கவங்க மறந்துடக்கூடாது, அந்த டைரியிலிருந்து எடுத்து இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்காருன்னு நம்ம கண்களுக்கு முன்பதாக, ஆத்ம கண்களுக்கு முன்பதாக வைத்து அவர் இவ்வளோ காரியத்தை நமக்கு செஞ்சிருக்காருன்னு ஒரு ஃப்ரெஷ் விசுவாசத்தோடு ஃப்ரெஷ் ஆச்சரியத்தோடு பார்த்து மகிழ்ந்து இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் நன்றியோடு துதியோடு நம்ம கம்யூனியனில் பங்கு பெறணும். அதான் நினைவு கூறுதல் இல்லைங்களா, ஞாபகப்படுத்துறது. அது ஃப்ரெஷ்ஷாக நினைவு கூர்ந்து அதை செய்யணும். அதுதான் நம்ம செய்ய பார்க்குறோம். அது செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட நன்மைகள், ஏற்பட்ட மிக எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பல காரியங்கள், ஒரு ஏழு காரியங்கள் நான் சிந்திச்சு வச்சிருக்கேன், அது ஜாஸ்தி கூட பண்ணலாம். ஒன்னாக நம்ம ஒரு ஒரு வாரமாக பார்த்து அதை ஆழமாக சிந்திச்சு புரிந்து கொள்ள பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமா, வாட் இட் கிரைஸ்ட் செக்யூர் ஃபார் அஸ் பை இஸ் டெத், வாட் இட் கிரைஸ்ட் பர்ச்சேஸ் ஃபார் அஸ் பை இஸ் டெத், அது என்ன நமக்கு வாங்கினார் அப்படின்றது அந்த சத்தியத்தின் இறையல் மட்டும் பார்க்கறது இல்லாம ரெண்டு காரியம், இதான் வாங்கினாரு, அதை வாங்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு அவருடைய அனுபவத்தை பார்ப்போம். இதான் சத்தியம், அது வாங்கறதுக்கு அவர் எவ்வளவு பட வேண்டியதா இருந்துச்சு. இது ரெண்டுமே பார்த்து நம்ம கம்யூனியனுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கலாம். நான் நம்புறேன் அது நம்ம இதயங்களை நன்றியோடு அவரை நினைவு கூறும்படி உதவியா இருக்கும். முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக, ஒன்னு யோவான் 4:10 என்ன போட்டிருக்குன்னா, பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. இங்கிலீஷ்ல சொல்ல போனா கிறிஸ்து நமக்கு He became the propitiation for our sins. Propitiation for our sins. Propitiation na adu paava nivarthin varudhu, adu paava nivarthi endra oru vaartha seriyana vaartha illa, kova nivarthi, kovaakkinai nivarthi, nammel irundha deva kovaakkinai nivarthi seidhar, neeknar, adha propitiation. Propitiation na enna, namm mela namm paavangalukku irundha devanudaiya kovathai avar neeknar, நம்ம மேல நம்முடைய பாவங்களுக்காக இருந்த தேவனுடைய சாபத்தை அவர் நீக்கினார். கோப நிவர்த்தி பலி இல்ல சாப நிவர்த்தி பலி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமா கோப நிவாரணத்தை நம்மளுக்காக சம்பாதித்தார். நம்மேல இருந்த தேவ கோபாக்கினை நம்மேல இருந்து எடுத்தார். பாருங்கள் 1 யோவான் 4:11 போட்டிருக்கு, நான் படிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, ப்ரொபிசியேஷன், ஒரு பலியின் மூலமாக நம்மேல் இருந்த தேவ கோபாக்கினையை அவர் எடுத்துட்டார், அவரை எடுத்துட்டார். இன்னொரு வசனம் கலாத்தியர் 3:13. கம்யூனியனுக்கு வரும்போது இந்த ரெண்டு இந்த மாதிரி வசனங்கள்லாம் ரொம்ப மனப்பாடமாக நமக்கு இருந்தால் தான் முடியும். பாவ கோப நிவர்த்தி பலியாக நமக்காக இயேசு கிறிஸ்துவானார். இன்னொன்று கலாத்தியர் 3:13 ரொம்ப முக்கியமான வசனம், மரணத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி, நியாயப்பிரமாணம் நம்ம மேல சாபம் போட்டு இருந்துச்சு, அந்த சாபத்தினால் நமக்கு நித்திய உக்கிர கோபாக்கினை காத்திருந்துச்சு, அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்கள் ஆக்கிட்டார். அதான் வசனம் பாருங்களேன். அதை எப்படி நீங்கள் ஆக்கினார், அதை வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை குறைச்சிக்க, உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை குறைச்சிக்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதை ஸ்ட்ரிக்டா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவங்களை தண்டிக்காத நமக்காக பரிந்து பேசி நீங்களாக்கல. எப்படி நீங்களாக்கினார், அந்த நியாயப்பிரமாணத்தின் கோபாக்கினைய, அந்த நியாயப்பிரமாணத்தின் வருகிற சாபத்தை தன்மேல் எடுத்து உறிஞ்சி அதை அனுபவித்து நம்மளை நீங்களாக்கினார். பாருங்களேன், அப்படித்தான் கிறிஸ்து நமக்காக செய்தார். தன்மேல் அந்த உக்கிர கோபாக்கினை கொஞ்சம் கூட அதனோட தண்டனை ஆக்கினையை குறைக்காமல் முழு பாரத்தை தன்மேல் உறிந்து தன் ஆத்மா சரீரத்தில் அதை அனுபவித்து நம்மளை நீங்கள் ஆக்கினார். பாருங்களேன், இதான் சத்தியம், இதான் டாக்டரின், இதான் சத்தியம். இந்த பந்திக்கு நம்ம வரும்போது, இந்த அப்பத்தை நாம் புசித்து இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணும் போது நம்ம என்ன நினைக்கணும், நம்மேல் இருந்த தேவ கோபாக்கினையை கிறிஸ்து நீங்கள் ஆக்கினார். பாருங்களேன், நீங்கள் ஆக்கினார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பாவ நிவர்த்தி பலியாக, கோப நிவர்த்தி பலியாக, கோபாக்கினையை நிவர்த்தி, அதை நம்ம நினைவு கூறணும். இந்த கிறிஸ்து என்னை நினைவு வர்ற வாட்டியே வரும்போது உன் மேல இருந்த கோப நிவர்த்தியை நான் நீங்கள் ஆக்கினேனே, அதை நினைவு கூர்ந்து இதில் பங்கு பெறு. அதை அவர் எப்படி அது செய்ய வேண்டியதுக்கு அவர் என்னத்தை செய்ய அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு? ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போவா, அதை காமிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பட வேண்டியதா இருந்துச்சு? இதை செய்யறதுக்கு எங்க போலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, சிலுவைக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தா சிலுவையில என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு யாருக்கும் தெரியாது. அவருக்குள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, யாருக்கு அதை பார்க்க முடியும், உணர முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நடக்குது, நீங்களாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படிதான் தெரியும், தெரியுமா எனக்கு என்ன நடக்குதுன்னு? சில பேர் ரொம்ப கவனமா கேட்டிருக்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க, ஆனா எங்கேயோ இருக்கும் உங்க மனசு. சில பேர் இப்பதான் எந்திரிச்சுக்கிறாங்க, ஓ என்ன பத்தி தான் எங்க இருக்கு, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்க பேசி சொன்னாதானே தெரியும். அப்படிதான் நம்ம இருக்கிறோம், பேசி சொன்னாதான் தெரியும். கிறிஸ்து தனக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவர் பேசி சொன்னாதானே தெரியும். அவர் என்ன பட்டார் சிலுவையில், என்ன பட்டார், எவ்வளோ கோபத்தை, எவ்வளோ கிறிஸ்து வந்து அப்படி தன்னுடைய பாடுகள், நம்ம தான் எப்போ பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம். தெய்வீக மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ண அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வேண்டியதா இருந்தா நம்புறவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனா தங்களுடைய சந்தோஷத்தை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை அதை தான் ஷேர் பண்ணி எல்லாரையும் மகிழ வைப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. கிறிஸ்துவும் அப்படித்தான், தன்னுடைய கஷ்டத்தை அவளை ஷேர் பண்ணதில்லை, அவருக்கு இருந்த கஷ்டம் யாருக்குமே இல்லை. அந்த கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் போது அவருக்கு சொன்ன அந்த ஏழு செவன் சேயிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஏழு சேயிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல ஆச்சரியம். அது ஏழுல ஆறு காரியங்க மற்றவங்களுடைய சிலுவையில தொங்கிக்கிட்டு மற்றவங்களுடைய ஆறுதலுக்காகவும் மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் தான் பேசினாரு தவிர தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே இல்லையா. அவரு சிலுவையில ஆணியில தொங்குறாரு, சாபத்தெல்லாம் தூக்கி தொங்குறாரு. அது ஏழு பேச்சுல நம்மளா இருந்தோம்னா 1001 பேச்சு பேசியிருப்போம், எல்லாமே ஒப்பாரியா இருந்திருக்கும். ஆனா அவர் அவருடைய சிலுவையில தொங்கிக்கிட்டு பேசுற பேச்சு எடுத்துட்டு போய் சிலுவையில அறையறாங்க தன்னை, அப்படி ஆணி குத்தி தூக்குன அந்த சண்டாளர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றார், அவருடைய நன்மையை நினைச்சு கருதி பார்க்கிறார். ரெண்டாவது அவர் சொன்னது, தன் பக்கம் வலது பார்த்து திருண செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பக்கத்துல தொங்கிட்டு இருக்கான், சாவணும், அவன் நரகத்துக்கு போனோம். அவனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாள், எவ்வளோ கஷ்டம். மூணாவது, தன் தாய், ஐயோ தன் தாயை விட்டு போவோமேனு தாயை பார்த்து, தாயே உன் மகனை பார், மகனே உன் தாயை பார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். அடுத்தது முடிந்தது அப்படின்னார். அடுத்தது பிதாவே என்னுடைய ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் சொன்ன எல்லாத்துலயும் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய பாடு, அவர் உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு விளக்குது. என்ன, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், அதான் அவர் சொன்னது. அது சொன்னது அது ஒண்ணுதான் சொன்னாரு, அதை புரிகிற பதி நமக்கு இருக்கா, நமக்கு கொஞ்சம் கூட அதை புரிஞ்சிக்கவே முடியாது. கடவுள் எப்படி கடவுளை கைவிட முடியும், நமக்கே புரிது. கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன ஆச்சுன்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படலை, அவர் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படலை. என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்குதோ அதுவும் நம்மளால முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அவர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், என்னதான் பண்ணுறது அவர், அது சொன்னது நமக்கு அது புரிய முடியாதே, நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது தான் பரிசுத்தாவி தெரிஞ்சு அவர் உள்ளுக்குள்ள என்ன வியாகுலப்பட்டாருன்றதை இன்னொரு இடத்துல நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். எங்க, சிலுவைக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியல அவருக்குள்ள என்ன ஆயிட்டு இருந்துச்சு, என்ன ஆயிட்டு இருந்துச்சு, என்ன ஆயிட்டு இருந்துச்சு, யோசிச்சு பாருங்க. பாவமறியாத தேவ ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமாரன் நமக்காக சாபமாகும் போது, பாவமறியாத தேவன் நமக்காக பாவமாகும் போது அவருடைய கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அங்க கொஞ்சம் அறிவு நமக்கு தெரியலாம். அவர் நமக்கு நம் மேல இருந்த கோபத்தை நீக்க வேண்டியதுக்கு அவர் எவ்வளோ தவிக்க வேண்டியதா இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் தனக்குள்ள என்ன நடக்குது, உலக பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக தனக்குள்ள என்ன நடக்குது, தான் எவ்வளோ வலி அனுபவிக்கிறார், எவ்வளோ வியாகுலத்தை அனுபவிக்கிறாரு, நமக்கு எல்லாம் எழுதப்படலை, கொஞ்சம் கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கு. அதையாவது பார்த்து புரிஞ்சுக்க பார்ப்போமே. கெத்செமனேல மத்தேயு 26:36 இருந்து படிச்சிங்கன்னா, நான் படிக்கிறேன், 36:46 வரைக்கும் கவனமா கேளுங்க. கிறிஸ்துவை நினைவு கூறணும்னா கவனமா கேளுங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் ஜெபெதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவ்விடத்தை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். கெத்செமனுடைய ஒரு கிளிம்ஸ் இந்த முழு பகுதியிலையும் ரொம்ப தீவிரமான பாஷை, ரொம்ப ஸ்ட்ராங் பாஷை, ரொம்ப அதிரத்தக்கதாக, ரொம்ப பரிதவிக்கக்கூடிய ஒரு பாஷையை தான் பயன்படுத்தியிருக்கு இந்த பகுதி. கடலையெல்லாம் மதத்தின தேவகுமாரன், பிசாசுகளெல்லாம் மிரள வச்ச தேவகுமாரன், எந்த வியாதிகளையும் சுகப்படுத்தக்கூடிய தேவகுமாரன், எல்லா யோரோதுக்கும் பரிசேயர்களுக்கும் சனிதினத்தங்க எதிர்த்து பேசின அஞ்சா நெஞ்சம் கொண்ட தேவகுமாரன், பரிதவித்து பயந்து போய் நடுநடுங்கி அதிரத்தக்க ஒரு பாஷைய இங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தீவிரமான ஒரு பகுதியாக நம்ம இங்க இருக்கிறத பார்க்கிறோம். 37 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கி, 38 என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, 39 எந்த சிலுவையும் அவர் முதுகு மேல இல்ல, ஆணி இல்ல, எந்த டார்ச்சரும் இல்லாத போது ஆவியில் பாரப்பட்டு சற்று புறம்பே போய் முகங்குப்புற விழுந்து, ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வியாகுலப்பட தொடங்கி, கொஞ்சம் முன்னாடி போய் முகம் குப்புற விழுந்து. மார்க்ல படிச்சு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி படம் வருதுன்னா, ஒரு மனுஷன் பல மாதங்கள் வனாந்திரத்தில் நடந்து போய் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப கலப்படைந்து இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் உயிரோடு இருப்பானா, எப்படி நடந்து போவான், அவங்களால யோசிக்க முடியுமா, மயக்கம் தலையெல்லாம் சுத்துது, சூரிய வெளிச்சம் அடிக்குது, தாங்க முடியல, பலம் இல்ல, எல்லாம் வத்தி போச்சு, கீழே உழுவுறான், கஷ்டப்பட்டு எந்திரிச்சு முன்னாடி நடக்க முடியுமான்னு பாக்குறான், தள்ளாடி திருப்பி தம்மன் கீழே உழுவுறான், பிறல்லி பிறல்லி போறான், அப்படியே எந்திரிச்சு திருப்பி நடக்கிறான். அந்த மாதிரி ஒரு காட்சி தான், பிறல்றாரு மண்ணுல தேவகுமாரன், பாரத்தில் நிரம்பி முகங்குப்புற விழுந்து மண்ணில் பிறங்குற ஒரு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அதை செய்கிறார். செஞ்சிட்டது மாத்திரம் இல்லை, ஒரு ஜெபம் பண்றாரு, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். லூக்கா 22:44 ஒரு வசனம் போட்டிருக்கு, இதை விவரிக்கிறபடி அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது என்ன? யாரு நம்ம ஹார்ட் அட்டாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகுறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்னது? இது இந்த அளவுக்கா பிபி இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு? ஆவிக்குரிய வியாகுலத்துல, மரணத்தின் வியாகுலத்துல, ஆவிக்குரிய ப்ரெஷர்ல அப்நார்மல், இப்படி நடக்கவே முடியாது எந்த மனுஷனுக்கும். அந்த மாதிரி இன்டென்ஸ் தீவிரமான வியாகுலத்தில் அவர் இருக்கும் போது எந்த அளவுக்கு ஹார்ட் அடிக்குதுன்னா அவருக்கு அந்த ஹார்ட் பீட்ல ப்ரெஷர்ல பிளட் அடிச்சு ஒரு விதத்தில் மெடிக்கலா எப்படி சாத்தியம்னு தெரியல, அடிச்சு அந்த நரம்பு கூட பர்ஸ்ட் ஆகி நரம்பு நாடியில் ஆட்டியில் ஓட வேண்டிய பிளட் ஸ்கின் போர்ஸா வெளியே வேர்வா வருது, பிளட் எல்லாம் வருது வெளியில, காயம் அவளை யாரும் அவர் இன்னும் அடிக்கல, ஹார்ட்ரிஸ் பர்ஸ்ட் ஆகி அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வெளியே வருது. யார் இந்த அளவுக்கு வியாகுலத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க? யார் இந்த அளவுக்கு, ஏன் இந்த வியாகுலம் இந்த தேவகுமாரனுக்கு? நித்தியமெல்லாம் பிதாவுடைய சித்தத்தையே செய்து கொண்டிருந்த தேவகுமாரன், உன் சித்தத்தை செய்வதே என்னுடைய சந்தோஷம், உன் சித்தத்தை என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன், நான் எப்பொழுதும் என் பிதாவின் சித்தத்தையே செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தேவகுமாரன் முதல் தடவை முழு நித்தியத்திலையும் ஒரு ஜபம் பண்றாரு, பிதாவே கூடுமானால் உன் சித்தத்தை செய்யாதபடிக்கு செய்ய முடியுமா, உன் சித்தத்தை பைபாஸ் பண்ண முடியுமா? அதுவும் மூணு தடவை விடாமுயற்சியா போய் கேட்கிற, பிதாவே இது என்கிட்ட இருந்து போயிட முடியுமா, போயிட முடியுமா, போயிட முடியுமான்னு கேட்கிற. ஏன், வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன அவர் பட்ட வியாகுலம்? என் ஃபாதர், என் பிதாவே, இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் போய் கேட்கிறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த கார்டன்ல, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த தோட்டத்துல? மரணத்துக்கு ஏதுவான துக்கம், சாவர மாதிரி முகம் குப்புற விழுந்து மண்ணுல பரல்றது, பத்த வேர்வு, முடிஞ்சா இதை மாத்திக்க முடியுமா பிதாவேன்னு கேட்கிறது, இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா ஒரே ஒரு காரியத்தை குறித்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறார். என்ன? அந்த கப், அந்த பாத்திரம், பாத்திரம் அந்த முழு பகுதியிலையும் சென்ட்ரல். மூணு தடவை அவர் ஜபம் பண்ணும் போது எதை குறித்து அவர் வியாகுலப்பட்டிருக்கிறாரு? அந்த பாத்திரத்தை குறித்து வியாகுலப்பட்டிருக்காரு. அந்த பாத்திரம், 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 என்ன அந்த பாத்திரம் பாருங்களா, 39:42-44 பாத்திரம், பாத்திரம், என்ன அந்த பாத்திரம், ஏன் அந்த பாத்திரம் அவருக்கு அந்த வியாகுலம் கொடுக்குது, என்ன அந்த பாத்திரத்தில் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த பாத்திரத்தை பிடிக்கும் போது ஏன் தேவகுமாரன் என்னென்னவோ சமாளிச்ச தேவகுமாரன், பிசாசுகளை மிரட்டின தேவகுமாரன் அந்த பாத்திரத்தை சமாளிக்க முடியலையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? காட் மேன், தேவ மனிதனாக இருக்கிறவர் அந்த பாத்திரத்தை ஏன் நடுநடுங்கி கீழே விழுந்து தாங்க முடியாம தவிக்கிறாரு, பலவீனமா தவிக்கிறாரு? வாட் வாஸ் தேர் இன் த கப், என்ன அந்த பாத்திரம்? மூணு தடவை ஜெபம் பண்றபடி வேதத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு நேரம் இல்லை, ஆனா வேதத்தை ஒப்பிட்டு த அனாலஜி ஆஃப் ஸ்கிரிப்சர், இந்த பாத்திரம் வர எங்கள எங்க இப்படிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கும் போது அந்த பாத்திரத்துக்கு ஒரு எளிமையான விளக்கம், ஒரு அடையாள மொழி, ஒரு அடையாள மொழியை பயன்படுத்தி ஒரு பாவங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காக உரித்த கலப்பணம் இல்லாத, எந்த விதமான இரக்கம் இல்லாம, எந்த விதமான கிருப இல்லாம, தயவு இல்லாம, சுத்த கோபாக்கின, சுத்த தண்டனை ஆக்கினை நிரம்பப்பட்ட ஒரு அனுபவத்தை பத்தி தான் அந்த பாத்திரம்ன்றார். தன்னுடைய ஜனங்களுக்கு குறித்த பாவங்கள், அவங்க பட்டு அவங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்கு உரித்த தேவனுடைய உக்கிர கோபாக்கின சாபம், அதை வந்து அனுபவிக்கிற ஒரு அனுபவத்துக்கு தான் அந்த பாத்திரம்னு சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அந்த பாத்திரம் நீங்களும் நானும் செஞ்ச அட்டூழியம், அராஜகம், பாவம், இருதயத்தினால் செஞ்ச பாவங்கள், செயல்களால், கண்களால், வாய்களால் செய்த பாவங்களுக்கு உரித்த ஆக்கினை அது அவர் மேல் விழுந்தது. அந்த கப்பு சாபத்தின் கப், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் கப் நம்மளை அதுல இருந்து தான் மீட்கணும்னு அவர் வந்தார். ஒரு சப்ஸ்டிடியூட்டாக, ஒரு நமக்கு பதிலாக அவர் சாபமானார், நமக்கு பதிலாக அவர் பாவமானார். ஆவும் போது என்ன ஆச்சு, எப்படி ஆனார்? அந்த கோபாக்கினை வந்து அவர் வேற இடத்துல நீக்கிறாம தன்மேல் அதை உறிந்து எல்லா தேவனுடைய நித்திய கோபாக்கினை, தன் மக்களுக்காக தன் மக்களின் பாவத்தின் நிமித்தம் அந்த நித்திய கோபாக்கினை உறிந்து அதை முற்றிலுமாக தன்மேல் எடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு பணிக்கு தான் அந்த பாத்திரம்னு சொல்லப்படுது. பாருங்களேன், நீங்களும் நானும் மன்னிக்கப்படணும், நம்ம மேல இருக்கிற தேவ கோபாக்கினை எடுக்கப்படணும்னா அது அவர் குடிக்கலாம், அது அவர் அனுபவிக்கலாம். அதுக்காகத்தான் தேவனுடைய முழுமையான பழிவாங்கும் கோபாக்கினை அது அவர் மேல் சிலுவையில ஊத்தப்பட போது. அவர் ஒரு நரகத்துல ஆண்டவர் எந்த விதமான தயவும் இறக்கமும் காமிக்காம பொதுவான கிருபையை எடுத்துக்கிட்டு தூக்கி அவனை நரகத்துல போடுற மாதிரி, கைவிடுற மாதிரி எல்லா கிருபையும் விட்டுட்டு எந்த அன்பும் அவனுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா அவனை விட்டுற, விட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம அவனை தூக்கி எந்த விதமான ஆறுதலும் அவனுக்கு இல்லாம நித்தியமா தவிக்க வச்சு கைவிடுற மாதிரி அவர் குமாரன் அவர் உடல், அதுதான் அவர் பாத்திரம் அப்படின்றார். அது கில்ட், தி ஆங்கிரி பிரசன்ஸ் ஆஃப் காட் முற்றிலுமா அவர் அனுபவிக்கிறார், அதுதான் அந்த பாத்திரம் சொல்லப்படுது. பாருங்களேன், கில்ட், நமக்கு கில்ட்னா குற்ற உணர்வு இல்லைங்களா. கில்ட் ரொம்ப ஆபத்தானு யோசிச்சு பாருங்களேன், பல விதத்தில் கில்ட் இருக்கலாம். நம்ம ஒரு காரை எடுத்துட்டு போய், நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா எங்கேயோ பார்த்துட்டு மொபைல நோண்டிக்கிட்டு போய் ஒரு குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தை செத்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்களா எப்படி இருக்கும். அந்த குழந்தை செத்துருச்சு, அது கில்ட், நம்ம தூங்க முடியுமா இன்னைக்கு? பயங்கரமா நசுங்கி செத்துருச்சு குழந்தை, தூங்க முடியுமா? அது கில்ட் நம்மளை எப்படி வதிக்கும், எப்படி பாதிக்கும் இல்லைங்களா. இல்ல சில பேர் தப்பு செஞ்சுட்டு நம்மனால ஒரு அழிஞ்சு போச்சு, கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கில்ட் நம்மள, நம்ம பேசின ஒருத்த வார்த்தைனால யாரும் தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு கில்ட் நம்மளை பாதிக்கும் இல்லைங்களா. யோசிச்சுட்டாங்களே, பயங்கரமா பாதிக்கும். ஒரு சில நம்ம செஞ்ச பாவங்களை மனுஷர்கள் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறது எதுக்கு தெரியுமா? காரணம், கில்ட்டை தாங்க முடியாதுனால. சில பேர் பெரிய பயில்மானா இருப்பாங்க, கீழே பிறண்டு அழுவாங்க சில நேரத்தில். ஏன் கில்ட் அப்படி பண்ணிரும்? ஒரு பாவத்தின் கில்ட்டே அப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாவத்தின் கில்ட்டே அப்படி பண்ணுச்சுன்னா, ரட்சிக்கப்படுகிற திரளான எண்ணி முடியாத பரலோகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தின் எல்லா குற்ற உணர்வும் அவர் மேல் சுமத்தப்படும் போது அவரோட பாரத்தை அவர் எப்படி தாங்கினாரு, அதைத்தான் தாங்குற ஒரு அனுபவம் தான் அங்கு கெத்செமனில் நடக்குது. அதைத்தான் அவர் தாங்கினார். பாருங்களேன், அது பாருங்களேன் அது வித்தியாசம். ஏன்னா நம்ம பாவம் எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பாவத்துல ஃபுல்லா கரப்பட்டதுனால அது எவ்வளவு நித்திய தேவனுக்கு, பரிசுத்த தேவனுக்கு விரோதமா நம்ம செஞ்சுக்கிறோம்னு அது தெரியவே தெரியாது. அந்த பாவத்துக்கு உரித்த தண்டனையை நாம் நித்தியமா வாங்கி முடியவே முடியாது. அதனால்தான் நித்திய தண்டனை, அது வாங்கறதுக்கு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லை. புரியுதுங்களா? நம்ம பாவத்துக்கு தண்டனை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் நித்தியமா நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனா அவருக்கு என்ன ஆச்சு, அந்த நித்தியமா தண்டிக்க வேண்டிய தண்டனையை ஃபுல் தண்டனையை அவர் மேல ஊத்த வேண்டியதா இருந்துச்சு. நம்மளால முடியவே முடியாது, நித்தியமா அனுபவிச்சாலும் மேக்சிமம் கெப்பாசிட்டி அனுபவிச்சாலும் முடியாது. ஆனா மேக்சிமம் கெப்பாசிட்டி அனுபவிச்சு உறிஞ்சி அதை முடிக்கணுன்ற அளவுக்கு தண்டனை அவர் மேல ஊத்தணும்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுதான் அவர் கெத்செமனில் அனுபவிச்சார். கெத்செமனில் அனுபவிச்சார் நித்தியமா நமக்கு இன்னைக்கு அந்த பாவத்தின் அகோரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் போது தெரியும், நரகத்துல தவிக்கும் போது தெரியும். நித்திய தேவனுக்கு முன்பதாக செஞ்ச பாவம் அது நித்திய பாவம், அதுக்கு நித்திய தண்டனை கொடுக்கப்படணும். பரிசுத்த தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம் அது பயங்கரமான பாவம், அது வந்து அவருக்கு அது பாவம் எவ்வளவு பயங்கரம்னு அவருக்கு தெரியும். நமக்கே கில்ட், பாவி மனுஷங்க நமக்கே கில்ட் அவ வதச்சிச்சுன்னா பர பாவம் எவ்வளவு பயங்கரம்னு தெரிஞ்சு அவருக்கு எவ்வளவு வதைக்கும், பாவமே அறியாத அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். புரியுதுங்களா? பாவத்தின் அகோரம் அவரை விட யாருக்காவது தெரியுமா? அவருக்கு தான் தெரியும். அப்ப அது எப்படி தாங்கி இருப்பாரு? அதனால யோசிக்க முடியுமா? தேவனுடைய கோபாக்கினை அவர் உணர்ந்து அங்க அனுபவிக்கிறதுனால தவிக்கிறாருங்க. தேவகுமாரன் இந்த பாரத்தை குடிக்க கலப்படமே இல்லாத வெறும் கோபாக்கினை நிறைந்த பாத்திரத்தை அவர் வச்சுக்கிட்டு அவர் அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குதே, என் ஆத்மா அதை குடிச்சு தீர்க்க வேண்டுமே அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. அந்த கப்பை அவர் காமிக்கப்பட்டுச்சு கெத்செமனில், அது இன்னும் குடிக்கல. அவர் யோசிச்சு பாருங்க, இன்னும் குடிக்கல, அதை காமிக்கத்தான் படுது. அதை காமிச்ச உடனே அதுல இருக்கிற வாசனை, அதுல இருக்கிற அருவருப்பு, நீங்களும் நானும் பாவத்தின் மிருகங்க. நம்ம மாஸ்டர்ஸ் ஆஃப் சின் தான் நமக்கு பேர். ஏன் பார்க்கறதெல்லாம் நமக்கு பொருளாசை, பார்க்குற பொண்ணுங்கள்லாம் நமக்கு வேணும், இதெல்லாம் இச்சைங்க, எவ்வளோ இருதயத்தில் இச்சைங்க, எவ்வளோ பொருளாசை. சின்னது நமக்கு சொல்லிடக்கூடாது, கோபம் ஆத்திரம் வந்துடுது, கொலகார கோபம். எத்தனை கோபங்களை பாவங்களை செஞ்சு எத்தனை அசுத்தத்தை நிரப்பி வச்சுருக்கோம் அந்த கப்பில், அது பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல. வேதனை அவருக்கு அவ்வளோ வாசதை, அவ்வளோ அருவறுப்பு, ஆசம் டேஞ்சர் அவருக்கு. அதை பார்த்து தான் தவிக்கிறாரு, சதர்றாரு, அவன் தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே, கவனிச்சு பாருங்க எவ்வளவு வார்த்தை எடுக்கணும், கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை. கலப்பில்லாத பாத்திரம், கலப்புன்னா என்ன? அந்த பாத்திரத்துல கோபாக்கினை விட்டா வேற எந்த மிக்ஸும் இல்லை. பியூர் ஜஸ்டிஸ், பியூர் வ்ராத், பியூர் கோபாக்கின. அது நமக்கு தெரியுமா, யாருமே இந்த வாழ்க்கையில் அனுபவிச்சது இல்லைங்க. நரகத்தில் நம்மளால் அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் நமக்கு இல்லைங்க. அது வளர்ப்பப்பட்ட அந்த இதை பாத்திரத்தை அவங்க கொடுப்பாங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்கறத பற்றி தான் போட்டிருக்கு. இன்னொரு வசனம் அதே ரெவலேஷன் 16:19 தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகியம் மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி. பாருங்க, தேவனுடைய உக்கிரமான, the fierceness of his wrath, தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை. கோபாக்கினே பெருசு, உக்கிரமான கோபாக்கினை அந்த பாத்திரத்தை தான் அவர் தூக்கிட்டு இருக்கிறார். அங்க உக்கிரமான கோபாக்கினை, அது ஆண்டவருக்கு அங்க கொடுக்கப்பட்ட தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை. நம் பாவங்களுக்கெல்லாம் உரித்த தண்டனை கோபாக்கினை அவர் கொடுக்கப்படும் போது அதை வாங்கிக்கிட்டார். அதை பார்த்தாருங்க, அதை பார்த்த தேவன் தான். இவ்வளவு வரைக்கும் காமா பேசிட்டு இருந்த தேவன், சாந்த குணம் உள்ள இயேசு, எருசலேமுக்கு மனிதகுமாரன் போகணும், அவர் பல பாடுகள் பட்டு நிராகரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழப்படுவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த குமாரன், அப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் இருந்து பேசுற மாதிரி. ஆனா இப்ப நேர கிட்ட வந்துட்டார், கிட்ட வந்துட்டு அந்த பாத்திரத்தின் அகோரத்தை, அசிங்கத்தை, அவலட்சணத்தை பார்த்து அந்த ஆச்சரியமான பார்வை அவருடைய மனுஷீகம் பின்வாங்குது, தாங்க முடியாம பின்வாங்குது. பாருங்களேன், அது ஒரு விதத்தில் அவருடைய பரிசுத்த ஆத்மா அதை பார்த்து பின்வாங்குது. அந்த கில்ட்டு அவனால தாங்க முடியாம, என் பிதாவினுடைய அன்பை அவர் இழக்க போறாரு. தன் பிதா அவரை கைவிடும் போது பிதா இம்மட்டும் பிதா விட்டு பிரிஞ்சே இல்லாத அவருடைய ஐக்கியத்தில் அன்புல சந்தோஷத்தில் வாழ்ந்த குமாரன் அவருக்கு தலை வெட்டுற மாதிரி. அது நமக்கு ஒன்றும் புரியறது இல்லை, நமக்கு தான் ஆண்டவருடைய ஐக்கியமே வேணாமே அப்படி இல்லாமே வாழ்ந்துருவோம். ஒரு செகண்டு கூட பிதாவுடைய ஒட்டி ஐக்கியம் இல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது. அது ஒரு நிமிஷம் பிரியும்னா அவர் தலையை வெட்டி எடுக்கிற மாதிரி, தலையை வெட்டி எடுக்கிற மாதிரி அவருக்கு வேதனை, தாங்க முடியல. தேவ அந்த கடவுள், அவ்வளவு நேசித்த கடவுளுடைய உக்கிர கோபாக்கின, பரிசுத்த தேவனுடைய கோபாக்கின தன்னுடைய உடம்புக்குள்ள, தன்னுடைய ஒவ்வொரு நாடியில நடம்புல ஆத்மால பாஞ்சி அதெல்லாம் அனுபவிச்சு உறிஞ்சி அவர் முடிக்கணும் அந்த அனுபவத்தை. அது அவனால முடியலங்க. அதை பத்தி யோசிக்கும் போதே அவருக்கு இப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அது குடிக்கும் போது சிலுவையில என்ன பட்டிருப்பாரு, 3 மணி நேரம் யோசிக்க முடியுமா? ஒரே ஒண்ணுதான் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டீர், என்னையே இப்படி ஆழ்த்தித்தீர், என்னையே ஆண்டவரே ஐக்கியத்தை விட்டு பிரிச்சீர், முகத்தை பார்க்க முடியலையே, அன்பு இல்லையே, என்னை கைவிட்டுட்டீரே. கெத்செமனேல அந்த கப்பு அவருக்கு காமிக்கப்பட்டு அவர் பின்வாங்கி போய், ஆண்டவரே முடிஞ்சா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டோன்னு அவர் கதர்னார். ஆனா அங்க உணர்ந்தாரு, அவர் அதை குடிச்சுதான் ஆகணும், முடியல அவர்னால, ஆனால் அதை குடிச்சு தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும். ஏன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னா அதை அவர் குடிச்சு தான் ஆகணும். தேவனுடைய கரம், தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய சிங்காசனம் எந்த விதத்திலையும் கரைப்படாமல் அவர் பரிசுத்தத்தோடு இருக்கணும், நம்மளும் ரட்சிக்கப்படணும்னா அவர் குடிக்க வேண்டியதை விட்டுட்டு அவருக்கு வேற வழியே இல்லை, அவர் தான் குடிக்கணும், வேற எந்த வழியும் கிடையாது. அதை உணர்ந்த தேவன் எக்ஸப்ட் ஐ ட்ரிங்க், இது முடியாதுன்னு பாருங்கள் ரெண்டாவது ஜெபத்தில் அப்படித்தான் வருது, இது குடிக்கலன்னா முடியாதுன்னா பிதாவே என் சித்தம் அல்ல உன் சித்தம் நடக்கட்டும், உன் சித்தம் நடக்கட்டும். காஸ்பல் ரெக்கார்ட்ஸை படிச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் இது பிதாவுடைய சித்தம்னு அவர் தெரிஞ்ச பிறகு இந்த போராடி வெளியே வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்சிமையான அமைதி, மாட்சிமையான அமைதி. என்னென்னவோ இருக்கு நடக்க போகுது, ஒரு முறுமுறுப்பும் இல்லையே, ஒரு முறுமுறுப்பும் இல்லை. ஒரு ஆடு தன் மயிரை கத்திரிக்கிறவங்கிட்ட போய் அமைதலா போற மாதிரி அங்கிருந்து இது பிதாவுடைய சித்தம்னு தெரிஞ்சிட்ட பிறகு தன்னுடைய ஆத்மாக்கும் உடம்புக்கும் சரீரத்துக்கு என்ன நடக்குதோ சரி, ஒரு கண்ணியத்தோடு தேவகுமாரன் எல்லாத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தார், தன் வாயை திறக்கல, அவரை பிடிச்சி வாரில் அடிச்சு பின்னாடி உடம்புல இருக்கிற சதையெல்லாம் எடுத்து எலும்பு தெரிகிற அளவுக்கு அடிச்சு முகத்தில் காரிய துப்பி தலையில அடிச்சு ஒரு அங்கி அவருக்கு போட்டு கேலி செஞ்சு ஒரு குச்சியை கையில கொடுத்து அவர் கண்ணை கட்டி பண்ணக்கூடாத அக்கிரமம் அவமானத்தெல்லாம் பண்ணி அவர் உடம்பு மேல சிலுவையை வச்சு தூக்கிட்டு போய் கொல்கத்தால தூக்கிட்டு போய் அவர் கால் கை ஆணியில அடிக்கிறாங்க. மனுஷருங்க செய்யக்கூடாத கொடுமையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இதுக்கு மேல என்னத்தை செய்யுது, இதுக்கு மேல ஒரு மனுஷனை எப்படி அவமானப்படுத்த முடியும், நிர்வாணமா அவர் இருக்கும்போது வேர்ஸ்ட் திங்கு செய்யஞ்சாச்சு. ஆனா இப்போ கடவுள் அவருக்கு செய்ய போறது யாருமே பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. என்ன செஞ்சார் கடவுள், லைட்ஸ் எல்லாம் அண்ட சராசரத்தில் எந்த ஜீவனும் இதை பார்க்க முடியாது, எந்த சூரியன் சந்திரனையும் இதை பார்க்க முடியாது, எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க, சூரியனாலையும் பார்க்க முடியல. அண்ட சராசரமே இருளாய் மூணு மணி நேரம் குடிச்சாரு அந்த பாத்திரத்தை, குடி 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 குடிச்சார், குடிச்சுக்கிட்டே இருந்தார். நித்திய கோபாக்கினைய குடிச்சு தன் முழு ஆத்மாவும் சரீரத்திலையும் நரம்பு நாடிலையும் நீங்களும் நானும் செஞ்ச அக்கிரமம் பாவங்க அவர் மேல அந்த தண்டனை ஊத்தப்பட்டுச்சு. நம்ம எல்லாம் கத்துவோம், அம்மான்னு கத்துவோம், அப்பான்னு கத்துவோம், ஐயோன்னு கத்துவோம். அவர் கத்துனது என்ன, என் தேவனே என் தேவனே இலியோ இலியோ லாமா சபக்தனி, என்னை ஏன் கைவிட்டீர். அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை பாக்குறார் பாருங்களேன். நமக்கெல்லாம் அது ஒன்றும் பெருசா தெரிய மாட்டேங்குது, அந்த கோபாக்கினை எவ்வளவு பயங்கரம், எவ்ரி டிராப் நீங்களோ நானும் செஞ்ச அழுக்கு அழுக்கு மூட்டைங்க, நம்ம வேற ஒன்றும் இல்லை, பாவத்தை தண்ணி மாறி குடிக்கிற ஆளுங்க, த மான்ஸ்டர்ஸ் ஆஃப் சின், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் செய்யுது, எந்த பார்வை பார்த்தாலும் பாவம் செய்யாமல் பார்க்க முடியறதில்ல, எதை கேட்டாலும் பாவம் வேணும் நம்மளுக்கு, அது இல்லாமல் நம்மளால பாவம் மிருகங்களாக பாவத்தையே விரும்பி பிறக்கிறவங்களாக நம்மளுடைய பாவ மிஷின்ஸ் எல்லா தண்டனையும் பாவம் சுமக்கணும்னா கடைசி வரைக்கும் ஒரு துளி விடாம, இன்னமே நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே, இன்னமே சாகுற வரைக்கும் செய்ய போற எல்லா பாவத்தின் கோபாக்கினையும் குடிச்சு 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 கடைசியில கப்ப பாக்குறாரு, தீர்ந்து போச்சு, கெட்டலேஸ்டியா முடிந்தது, குடிச்சுட்டேன் குடிச்சுட்டேன்னு ஒரு பெரிய கோஷம், எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த கோபாக்கினே நானும் நீங்களும் நித்தியம் அக்கினேல அக்னி கடல்ல வெந்து 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 செத்தாலும் முடிக்க முடியாத கடனை அவர் குடிச்சு முடிச்சிட்டார், முடிந்தது அப்படின்னார். நம்மளால அந்த கெப்பாசிட்டி இருக்கா, நித்தியமா பாடுபட்டாலும் முடியாதே, ஆனா அவர் குடிச்சு முடிச்சிட்டார். அதனோட அதிசயம், அதிசயம் தேவகுமார் தேவ கோபாக்கினை குடிச்சு அந்த வெற்றி கோஷம், இதாவே என் ஆத்மாவை உன் கையில் கொடுக்கிறேன் அப்படின்னு. இப்படித்தாங்க இ பிகேம் த ப்ரொபிசியேஷன் ஃபார் அவர் சின்ஸ், நம்மேல இருக்கிற கோபாக்கினை இவ்வளோ பாடுபட்டு நீக்க வேண்டியதா இருந்துச்சு, உறிஞ்சி தன்மேல் உறிந்து அதை அனுபவித்து தேவ மனிதனாக மனுஷனும் இருந்தாரு தேவனாகவும் இருந்தாரு. ஐயோ அதனோட காம்பினேஷன் தானே டார்ச்சரு, மனுஷனா இருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம், கடவுளா அவருக்கு அதனோட அகோரம் எவ்வளோன்னு தெரியும், பயங்கரம் எவ்வளோன்னு தெரியும், பரிசுத்தம் எவ்வளோன்னு தெரியும், மனுஷனா அதனோட வலி என்னன்னு தெரியும், இது ரெண்டுமே சேர்ந்து அனுபவிச்சாரு, பயங்கரங்க அது. தேவ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமாரன் நமக்காக சாபமாகி பாவமறியாத தேவன் நமக்காக பாவமானார் தான் பார்க்கலாம். He became the propitiation. இன்னைக்கு நம்ம அவருடைய பந்தியில் வரும்போது நமக்கு சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மறந்துடாது, இதை மறந்துடாது. ஐ ரிமூவ் த வ்ராத் ஆஃப் காட் ஆன் யுவர் ஹெட். உலக மாய நம்ம சில நேரத்தில் கண்ணை மறைச்சிருது, இந்த தியாகத்தை கொச்சமாக்கு படிக்க நமக்கு செஞ்சிருது, அதை மறக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். பயன்பாடுக்கு நான் மூணு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஆண்டவர் அறியாதவர்கள், இன்னும் உங்கள் பாவத்தில் வாழுகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, கிறிஸ்து கிட்ட ஓடி வந்து என் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நம் மன்னியோன்னு அவரை நம்பாம மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா, இந்த பகுதியில் பாவத்தின் அகோரத்தை பாருங்க. நீங்க இந்த உலகத்துல பிறந்து பாவத்தில் ரொம்ப பயங்கரமா பிறந்திருக்கீங்க. ஆதாம் செஞ்சதுனால முற்றிலுமாக சீரழிந்து பிறந்திருக்கிறீங்க. பொதுவான கடவுளுடைய கிருபை காண்டி இல்லாவிட்டால், 50 பேரை கற்பழிச்சுட்டாங்க, 10 பேரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிலாம் கேட்குறீங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம தான். அது நம்முடைய குணம் தான், ஆதாமுடைய பிள்ளைங்க தான். நம்ம ஆண்டவருடைய பொதுவான கிருபை காண்டி நமக்கு இல்லைன்னா அதோட வித்து நமக்குள்ளேயே இருக்கு, நம்மளும் அப்படித்தான் மோசமா போயிடும். அவர் பொதுவான கிருபை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. நம்மள எந்த நன்மையும் இல்லை. நம்மளை நியாய தீர்ப்புல தான் தெரியும். நம்மளை எல்லாத்தையும் எடுத்து நிக்க வச்ச உடனே நம்ம எவ்வளோ பெரிய பிசாசுங்கன்னு நமக்கே தெரியும். அப்பத்தான் அந்த கோபாக்கினையில நரகத்துல நம்ம போய் வேகணுமே. தேவகுமாரன் நமக்கு பரிகார பலியாக சுமக்க வேண்டிய பாவத்தையே பார்த்து அந்த பாத்திரத்தை பார்த்து நடுங்கினாரே. உங்க பாத்திரத்தை பார்க்கும்போது நீங்க என்ன ஆவீங்க? நீங்க மனுஷராச்சே, சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனே அந்த நடுங்கு நடுங்கினாரே. நீங்க சொன்ன ஒரு ஒரு பொய்க்கும் வாய் திறந்து பேசினா பொய், உண்மையே இருக்கிறது இல்ல. நீங்க கண்ணை திறந்து பார்த்தா இச்சையான இருதயத்தை சுமந்து வாழ்றீங்க. பரிசுத்த தேவன் இச்சைகள் செயல் பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறது இல்ல, அடக்கம் இல்ல, பெற்றோர்களுக்கே கீழ்படுகிறது இல்ல. தேவ வசனத்தை இது பண்றீங்க. இதயத்துல ஃபுல்லா கசப்பு, கோபம், பொருளாசை, ஓய்வுனால உடைக்கிறது, ஓய்வுனால உடைச்சு பணம் தான் முக்கியம்னு பாக்குறது. தேவ தி இன்கார்னேட் சன் ஆஃப் காட் கெத்செமனேல இந்த அதர் அதர்னாரே, இந்த பதர் பதர்னாரே. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பாத்திரம் உங்களுக்கு, உங்களுடைய பாவத்தின் பாத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை குடிக்கிற உங்களால குடிக்கவும் முடியாது. அதனால தான் நித்தியமா நரகத்துல வேக போறீங்க, நரகத்துல வேக போறீங்க. என்ன பண்ண போறீங்க? அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது? அது பாத்திரத்தை பார்த்த உடனே மனிதர்கள் வந்து மலைகளே குன்றுகளே எங்க தலைமையில் உளுந்து எங்களை நசுக்கிடுங்க, அவருடைய கோபாக்கினைக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்னு கதற போறாங்களா? ரெவலேஷன்ல யார் நிற்க முடியும்? மலைகள் வந்து எங்களை நசுக்கி போட்டுருச்சுன்னா நல்லா இருக்கும்னு கதற போறாங்களாம், யார் நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சுவிசேஷத்துக்கிட்ட விளையாடாதீங்க. அவர் அருளாக இரக்கமாக கருண்யமாக வந்து உங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற கிறிஸ்து கிட்ட வான்னு கூப்பிடும் போது அதை போய் டிலே பண்ணலாமா? வேற எதையாவது டிலே பண்ணலாமே, எதையாவது அதை போய் டிலே பண்ணலாமா? கூப்பிடுறாரு, இன்னைக்கு வா, இயேசுக்கிட்ட ஓடி வா, அவரை மண் நாடி வா. எனக்காக மடித்த இயேசுவே, நான் உன்னை நம்புறேன், நான் மனம் திரும்புறேன், என்னை காப்பாத்துன்னு அவர்கிட்ட வா, உன் பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறேன்னு அதை போய் விளையாடலாமா? அவ ஹாரிபிள், அது செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் டேல நீங்க நிக்கும் போது என்ன பதிலுங்க கொடுப்பு போறீங்க? மாறாத உங்க பெருமை பிடிச்ச, பெருமை உள்ள மாயமாலமான இருதயம், இச்சை பிடித்த, பொருளாசை பிடித்த இருதயம், அதை குறித்து வெக்கப்படாம அவமானப்படாம எவ்வளவு பிரசங்கம் தான் உங்களுக்கு பண்ணணும், எவ்வளவு வாட்டி தான் உங்களுக்கு கூப்பிடணும். கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு நிற்கும் போது, ஐயோ எத்தனோ பேர் கங்காலியும் அங்கேயும் இங்கேயும் போய் கோயில் கோலா சுத்துறாங்களே, குற்ற உணர்வு போக முடியலையே, அப்படி பண்ணலையே, அவங்களுக்கு யாருக்காவது போய் ஒரு தடவை சொன்னா கூட வந்துருவாங்க போல இருக்கு. சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம், இன்னும் வராம இருந்தா உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? தேவ தூதர்களே ஆச்சரியப்படுறாங்களே, என்ன பண்றது? இன்னமோ கடினப்பட்டு போவாது. ரொம்ப சுவிசேஷம் கேட்டு கேட்டு போனா இருந்தே கடினப்பட்டுரும், அதுக்கப்புறம் வர முடியாம போயிடும். ரொம்ப சேட். இந்த கோபாக்கினைக்கு விழுந்துடாதீங்க. தேவன் பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார். அவர் புல்லான்னு கூட பாக்கலையே, கொஞ்சமாவது விட்டுருக்கலாம் இல்லையா? புல்லான்னு கூட பார்க்காம பரிகார பலி அந்த புள்ளையா வதச்சி எடுக்கிறாருனா உங்க பாவத்தை விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க, விடமாட்டாருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நித்திய ஆக்கினைனால நரகத்தினால உங்களை நசுக்காம விட மாட்டார். பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்த வேர்வை பார்த்து மனம் திரும்புங்க, மனம் திரும்பி இயேசு கிட்ட வாங்க. அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா இதை ஆழமா சிந்திச்சு பாருங்க, அவங்க பாவ நிலையை உணர்ந்து பாருங்க. ரெண்டாவதாக தேவ பிள்ளையா இருக்கிறவங்க இது நமக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தை ஏற்படுத்தணும், பெரிய வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய ஆறுதலை ஏற்படுத்தணும். என்ன, நம் பாவங்களை அவர் சுமந்தார்னு வருது. பாவங்களை, பாவத்தை சுமந்தார்னு வரல, பாவம் ப்ளூரல் அப்படின்னா பிரத்யேகமாக தனித்தனியாக உண்மையாக. He bore our sins to the cross. He bore our sins to the tree. ஒவ்வொரு பாவத்தையும் ஒண்ணு கூட விடல. நேத்து செஞ்ச பாவம், இன்னைக்கு காலையில செஞ்ச பாவம், இன்னைக்கு காலில் பேசின வார்த்தை எல்லாத்தையும் அவர் சுமந்தாருங்க. அந்த கப்புல இருந்துச்சுங்க, அது எல்லாத்தையும் சுமந்து போனார். பிரத்யேகமா, பொதுவாக சுமக்கல, பிரத்யேகமாக அவர் சுமந்து அதை நமக்காக சுமந்து தீர்த்தார். பாவத்தை சீரியஸா நம்ம கிறிஸ்தவங்களா, கிறிஸ்தவன்றவன் பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்க பாவத்தை இதுல அளவு போட்டு பாருங்க. எந்த பாவத்தை நீங்க மறைச்சுக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு வரீங்க, அந்த பாவத்தின் குற்றத்தை இங்க அளவு போடுங்க. எதை நியாயப்படுத்திட்டு வரீங்க, எல்லாரும் செய்யறாங்க. இது 21st century, டிஜிட்டல் ஏஜ். யூடியூப்ல பார்க்காம நம்ம தூங்க முடியாது. அங்க இருக்கிற அசிங்கமான டிவி, பெரிய டிவியா வச்சு அசிங்கமா இங்க துணியை போடுறது, அங்க துணியை பார்த்து அதெல்லாம் கவனிச்சு பார்க்காம நம்ம தூங்க, நல்ல கெட்ட அருவருப்பான மனசாட்சியோடு ஜபம் பண்ணக்கூட முடியாத மனசாட்சியோடு டெய்லி தூங்கிக்கிட்டு எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? பாவத்தை இங்க பார்த்து எட போடுங்கள. இங்க பாருங்களேன் பாவம் எவ்வளவு பயங்கரம். உங்க பாவத்தை பார்க்கணுமா, உங்க பாவத்தின் அளவை தெரியணுமா? தேவ பிள்ளையே, கொஞ்ச நேரம் கெட்சமனை தோட்டத்துக்குள்ள போய் அந்த கப்புக்குள்ள உன் தலையை விட்டு பார், அந்த கப்புக்குள்ள கண்ணில் பார். அங்க தெரியுதா? அங்க பாரு உன் பாவத்தை. அதை குடி, அதை பார்த்து தான் நடுங்கினாரே. இன்னும் பாவத்தின் மிருகமாக வாழலாமா? தேவ பிள்ளையே, உனக்காகத்தான் அவர் செத்தாரே. உன் பாவத்தை பார்த்து தானே அங்க நடுங்கினாரு. அந்த கப்புல பார், அந்த கப்புல பார், உன் பாவம் அங்க இருக்குது. உனக்கு பாவம் சீப்பா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம். தேவகுமாரன் ரத்த வேர்வை கொண்டு வந்து நடுங்க பதற வச்சுச்சே தேவகுமாரனை. பாவத்தை பார். ஒரு துளியாவது கிருபா உனக்குள்ள இருந்துச்சுன்னா, கடவுள்கிட்ட கிருப பெற்றேன்ற உணர்வு உனக்கு இருந்துச்சுன்னா, உன் காவத்தை வெறுக்க வைக்கணும் இல்லையா? கம்யூனியனுக்கு வரும்போது பாவத்தை அறுவெறுக்க வைக்கணும் இல்லையா? இன்னிலேருந்து நான் மாறணும், இன்னுமே அந்த பாவத்தை கொல்லணும்ன்ற வைராக்கியம் உனக்கு ஏற்படணும் இல்லையா? இன்னுமே பாவத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு, இன்னுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எல்லாரும் அப்படிதாங்க இருப்பாங்க, நான் மாம்சத்துல இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு, நீ போனீன்னா என்னத்தை காட்டு? ஒரு துளி கிருப கூட உங்க இதயத்துல வரல. நீ ஒரு அவிவிசுவாசி, நீ ரட்சிக்கப்பட்டவன் இல்ல, ஊரையா மாத்திரவனி. கிருப உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை வெறு, அந்த பாவத்தை வெறு. இன்னொன்னு பெரிய, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆறுதலான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து நடுங்க வச்சு, மனம் முகம் குப்புற உழுவ வச்ச இந்த பாத்திரம் யோசிச்சு பாருங்க. இதில் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ஒரு விதத்தில். ஏன், அவர் முடிந்தது என்று கொடுத்தது வந்து இலவசமான மன்னிப்புல நம்ம சந்தோஷப்படணும். இலவசமான முழுமையான மன்னிப்பு நம்ம கிடைச்சிருக்குங்க. ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ். கடவுளுடைய கோபாக்கினையிலிருந்து நமக்கு மன்னிப்பு. நம்ம ஒரு இப்போ கம்யூனியன்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம குடிக்க போறோம். அந்த பாத்திரமும் கலப்பில்லாத பாத்திரம். எந்த கலப்பில்ல, அவர் குடிச்ச பாத்திரம் கலப்பில்லாத, வெறும் கோபாக்கினையோடு சாப பாத்திரத்தை அவர் குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கலப்படம் இல்லாத ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நமக்கு குடிக்க கொடுக்கிறாருங்க. அவர் பாத்திரத்துல எந்த விதமான இரக்கமோ கிருபையோ தயவோ இல்லாத கோபாக்கினை மாத்திரம் நிறைஞ்ச பாத்திரத்தை அவர் குடிச்சிட்டு நமக்கு நீட்டுறாரு ஒரு பாத்திரத்தை. இந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். போல் சொல்ற, நீங்க குடிக்கிற பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இல்லையா? ஏ, இதுல எந்த விதமான ஆக்கினையும் இல்லையே. இதுல குடிக்கிறவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வரப்போறது இல்லையே. ஏ, இயேசுக்கு ஆண்டவர் ரெண்டு வாட்டி ஒரு பாவத்தை தண்டிக்க மாட்டாரு. அவர் தண்டிச்சு எல்லாம் முடிச்சாச்சு, என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நான் குடிக்கிறேன். இது வெறும் இரக்கமும் தயமும் உள்ள பாத்திரம். அது நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நம்மளுடைய சப்ஸ்டிடியூட்டுக்கு அந்த தண்டனையெல்லாம் கொடுத்துட்டாரு, கொடுத்து முடிச்சுட்டாரு. அந்த நினைத்தவர்களாக இந்த சிந்தனைகளோடு கடைசியில ஒரே ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர்ல போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளினால், இப்படிப்பட்ட வியாகுலத்தினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு போட்டிருக்கு. கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். ஏன், தன்னுடைய உடம்புல எல்லாமே முடியாதுன்னு சொன்னாலும், என்னால முடியாது பிதாவே, முடியாது, அது முடியாதுன்னு சொல்றது பாவம் இல்லை. அவரால் அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால முடியாதுன்ட்டாரு. அதுவே முடியாதுன்னு சொல்லி அவர் பிதாவின் சித்தோன்னு தெரிஞ்சு தன் உடம்பு நாடி எல்லாமே வேணானாலும் பிதாவின் சித்தோன்னு தெரிஞ்சு அமைதலாக ஒரு முறுப்பு இல்லாம கீழ்ப்படிந்து தன் சரீரத்தையும் ஆத்மா ஒப்பு கொடுத்தாரே கீழ்ப்படிதலுக்கு. அதனால் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த ஆவி உள்ள நீங்களும் அப்படியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டுவீர்கள் என்று நிரூபிக்கணும்ன்ற என்னத்தை சொல்றது நம்மளா விசுவாசிங்களா அப்படின்னு எனக்கே வருது. ஏன் நம்மள சில காரியங்கள் எனக்கு பிடிக்கிறதா இல்லை செய்யணும், கீழ்ப்படிதல் நமக்கு பிடிக்கிறது செய்யறது இல்லை கீழ்ப்படிதல். நம்ம உடம்புல நம்ம இதனால எனக்கு ரொம்ப அவமானம் நடக்குமே, இதனால எனக்கு ரொம்ப வலிக்குமே, இதனால எனக்கு ரொம்ப வேதனை வருமே, எனக்கு பிடிக்காத இது செய்யறது, இது செய்யறதுனால எனக்கு செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கே அப்படின்ற போதும் அது கடவுளுடைய சித்தம்னு தெரிஞ்சாலும் நான் அதுக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளணும். அவரை பார்த்து கத்துக்கணும் கீழ்ப்படிதல். அவரே படிச்சாராம் கீழ்ப்படிதல் பாடுகளின் மூலமாக. நம்ம கீழ்ப்படுகிறோமா ஆண்டவரே எந்த பாவத்தையாவது சொல்லு நான் விட்டுறேன், ஆனா இந்த ஒண்டி எனக்கு விட்டுறாது, இது ஒண்டி என்னால முடியாது ஆண்டவரே, இது விடுறதை விட நான் செத்தே போகலாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, இது விடுறதுனால ரொம்ப நாள் பழக்கம் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்த் கெட்டுரும், இல்ல இது கெட்டுரும், இல்ல எனக்கு மௌமானம் வந்துடும், இல்ல எனக்கு டென்ஷன் ஆயிரும், அது உயிரே போனாலும் சரி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்றது தாங்க கீழ்ப்படிதல். அதன் மூலமா தான் நம்ம படிக்கணும். அதான் எபிரேயர் பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. ஆகவே இந்த கம்யூனியனுக்கு நம்ம வரும்போது இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தை நாம் பங்கு பெறும்போது நம்ம எல்லோரும் நம் கோபாக்கினே கிறிஸ்து நம்ம மேலிருந்து நீக்கினார். எவ்வளோ தியாகத்தை செய்து நீக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவரை நினைவு கூறும்படி இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தில் ஆனந்தத்தோடு ஒரு பக்கம் பாவத்தை வெறுக்கிறதோடு ஒரு பக்கம் நாம் பங்கு பெற வருவோம். ஜாம்பல் நல்ல தேவனே உம்முடைய பெரிய தியாகத்தை பெரிய கிருபையை கிருபாதார பலியை பாவம் நீக்கும் கோபம் நீக்கும் சாபம் நீக்கும் பலியை நாங்கள் சிந்தித்து மனது நிறைந்தவர்களாக நன்றி நிறைந்தவர்களாக அப்பா நீர் எவ்வளோ பட வேண்டியது இருந்துச்சு என்று உணர்ந்தவர்களாக உன் பந்திக்கு வருகிறோம். எவ்வளோ ஆசீர்வாதமான பந்தி இது, எங்களுடைய எங்கள் தலைமையில் இருந்த ஆக்கினை போய்விட்டதே, இனிமேல் எங்கள் பாவங்களுக்கு தண்டனை இல்லையே, கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை இல்லையே என்பதை உணர்ந்து நன்றியோடு இதில் பங்கு பெற உதவி செய்யும். பாவத்தை வெறுத்து இதில் யாருமே அபாத்திரமாய் பங்கு பெறாதபடிக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.